நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்திய பிரதமர் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்று எடுத்த முடிவு குறித்து அமைச்சர் நாராயணசாமி தெரிவிக்கும் கருத்துக்கள்.
அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக பிரதமர் வந்து இலங்கைக்கு செல்வதனால இலங்கையில 2009 நடந்த இனப்படுகொலைக்கு நாம் அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள்.
காமன்வெல்த் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளாதது தமக்கு பின்னடைவு அல்ல என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது பற்றிய
செய்திகள்.
கொழும்பில் காமன்வெல்த் மாநாடு நடைபெறும் பொழுது போரினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் செய்துள்ள கைவினைப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது தொடர்பான தகவல்கள், பிலிப்பைன்ஸில் வீசிய கடும் புயலில் 10,000 அதிகமானவர் இறந்திருக்கலாம் என்று சொல்லும் நிலையில் அங்குள்ள நிலைமை குறித்த விவரங்களும், பர்மா தமிழர்கள் குறித்த சிறப்பு தொடரின் 10வது பாகமும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை, இது பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
பிலிப்பைன்ஸின் மையப்பகுதியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி 40,00,000 அதிகமான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற தைஃபூன் ஹயான் சூறாவளியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பெரிய சர்வதேச நிவாரண முயற்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்ததாக அங்கு நம்பப்படுவதுடன் பலரது சடலங்கள் ஒன்றாக புதைக்கப்பட்டன. சேதமடைந்த தக்லோபான் பகுதிக்கு பறந்து சென்ற அதிபர் பெனிக்னோ அகினோ அவர்கள் மின்சார இணைப்பு மற்றும் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக கூறினார். பிலிப்பைன்ஸின் ஆயுதப்படைகள் அவசர உதவிக்குழுக்களை ஏற்படுத்தியிருப்பதுடன் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முக்கிய விநியோகங்களை கொண்டு செல்வதாகவும் அமெரிக்க ராணுவ விமானங்களும் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிகின்றது. அவசர உதவிகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் 4 மில்லியன் டாலர்களை வழங்கியிருக்கின்றது. இவை குறித்த பிலிப்பைன்ஸில் வாழ்கின்ற இலங்கை தமிழர் ஒருவரின் கருத்துக்களை பின்னர் நேர்கள் கேட்கலாம்.
இலங்கையில் இந்த வாரம் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறார். காமன்வெல்த் மாநாட்டை மன்மோகன் சிங் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று இந்தியாவுக்குள்ளே அழுத்தங்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையிலேயே இந்த முடிவெட்டப்பட்டிருக்கிறது. காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்கும் 2வது அரசு தலைவராக மன்மோகன் சிங் உள்ளார். முன்னதாக கனடா பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தார். இதனிடையே இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளாதது தமக்கு தோல்வி இல்லை என்று இலங்கை வெளியுறவு அமைச்சரம் கூறியிருக்கிறார். மேலதிக தகவல்களை செய்தி அரங்கத்தில் எதிர்பாருங்கள்.
மாலத்தீவுகளின் அதிபர் தேர்தலுக்கான ஒரு முக்கிய வாக்குப்பதிவை அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்ததை அடுத்து புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான முயற்சியில் அந்த நாடு ஒரு அரசியலமைப்பு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமைக்கு முன்னதாக புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டாக வேண்டும் என்று அரசியலமைப்பு கூறுகின்ற நிலையில் இன்று நடக்கவிருந்த அடுத்த சுற்று வாக்குப்பதிவை 6 நாட்களுக்கு ஒத்திவைக்க உச்சநீதிமன்றம் உடன்பட்டிருக்கின்றது. சனிக்கிழமை நடந்த முதற் சுற்று வாக்கெடுப்பில் 2வது இடத்தை பெற்ற அப்துல்லா ஜாமீன் அவர்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தனக்கு மேலும் கால அவகாசம் தரப்பட வேண்டும் என்று கேட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை வந்திருக்கின்றது. தற்போதைய அதிபர் தொடர்ந்தும் பதவியில் இருக்கலாம் என்று நீதிமன்றம் கூறுகின்றது. ஆனால் தனக்கு அதில் விருப்பமில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அத்துடன் அதிபரின் பதவிக்காலம் சட்டபூர்வமாக ஞாயிறன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்த பின்னர் அவரது உத்தரவுகளுக்கு பணிய வேண்டாம் என்று சில ராணுவ அதிகாரிகள் படையினரை கேட்டிருக்கின்றார்கள்.
சவுதியில் நூற்றுக்கணக்கான சட்டவிரோத தொழிலாளர்கள் சொந்த நாடுகளுக்கு செல்லும் நோக்குடன் அதிகாரிகளிடம் சரணடைந்திருக்கிறார்கள். நேற்றிரவு அங்கு நடந்த குழப்பங்களில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தலைநகர் ரியாத்தின் வறிய மாவட்டம் ஒன்றில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர். அதில் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். சவுதியில் தொழில் அனுமதி சட்டங்களுக்கு புறம்பாக தொடர்ந்தும் தங்கியிருப்போரை இலக்கு வைத்து அதிகாரிகள் கடந்த வாரம் தேடுதலில் இறங்கியிருந்தனர். இந்த வாரத்தின் முற்பகுதியில் ஒருவரும் கடந்த 24 மணி நேரத்தில் இருவருமாக தங்களின் 3 பிரஜைகள் கொல்லப்பட்டமைக்கு எத்தியோப்பிய அரசாங்கம் கண்டனம் வெளியிட்டிருக்கிறது. சட்டவிரோத தொழிலாளர்களை கூட்டி வருவதற்காக அடுத்த வாரம் முதல் பிரத்யேக விமானங்களை அனுப்ப இருப்பதாக தென்னிந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஈரானின் அணுத்திட்டம் குறித்த ஒரு உடன்பாடு ஏற்படுத்தப்படலாம் என்றும், ஆனால் அதற்கான சமரச பேச்சுவார்த்தைகள் மிகவும் கடினமானவையாக இருக்கும் என்றும் பிரிட்டிஷ் வெளியுறவுச் செயலர் வில்லியம் ஹேக் அவர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். 10 நாட்களில் ஜெனீவாவில் பேச்சுக்கள் ஆரம்பமாகின்ற பொழுது 2 தரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிறிய இடைவெளிகளை தீர்க்க மேற்கத்திய சமரச பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் முயற்சிப்பார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தமது நாட்டுக்கு யுரேனிய செறிவாக்கள் உட்பட அணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உரிமை இருக்கின்றது என்றும் அந்த எல்லையை எவரும் கடக்க முயற்சிக்கக்கூடாது என்றும் ஈரானிய அதிபர் ஹசன் ரொஹானி கூறியிருக்கின்றார்.
சுமார் 1000 கிலோகிராமுக்கு அதிக எடையுடைய ஐரோப்பிய செயற்கைக்கோள் ஒன்று அடுத்த 18 மணி நேரத்துக்குள் பூமியுடன் மோதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 மீட்டர் நீளமான இந்த செயற்கைக்கோள் பூமியின் சுற்றுவட்டத்துக்குள் திரும்பி வரும்போது அதன் பெரும்பாலான பாகங்கள் எரிந்துவிடும். ஆனால் எரியாத நிலையில் உள்ள 200 கிலோகிராம் வரையான அதன் சிதிலங்கள் பூமியில் எங்கு விழும் என்று சரியாக தெரியவில்லை.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான இந்திய செய்திகள். இலங்கையில் காமன்வெல்த் நாடுகளின் தலைவர்கள் பங்குபெறும் உச்சி மாநாடு எதிர்வரும் 15ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார் என்று இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுடெல்லியில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். எனினும் இந்திய குழு இந்த காமன்வெல்த் மாநாட்டில் பங்குபெறும் என்றும் வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் இந்திய குழுவுக்கு தலைமை ஏற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கொழும்பு காமன்வெல்த் மாநாட்டில் பங்கு பெறுவது இல்லை என்று எடுத்துள்ள முடிவு எதன் அடிப்படையில் என்று பிரதமர் அலுவலக துணை அமைச்சர் வி நாராயணசாமி அவர்களிடம் கேட்டேன்.
தமிழ்நாட்டிலிருந்து பல அரசியல் கட்சிகள், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதி இலங்கையில் நடக்கிற காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்லக்கூடாது என்று கூறியிருந்தார். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் பேசியிருந்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இதை வலியுறுத்தி பேசினார். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக பிரதமர் வந்து இலங்கைக்கு செல்வதனால இலங்கையில 2009 நடந்த இனப்படுகொலைக்கு நாம் அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர் என்ற முறையில திரு சிதம்பரம் அவர்களும் நானும் வாசன் அவர்களும் ஜெயந்த் நடராஜன் அவர்களும் பிரதமரிடம் இலங்கைக்கு இந்த தருணத்தில் நீங்கள் செல்வது தமிழகத்தில் உள்ள தமிழ் மக்கள் மட்டுமல்ல இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கும் என்று பிரதமரை வலியுறுத்தினோம். இதற்கு மற்ற காரண காரியங்கள் ஒன்றும் இல்லை.
இலங்கை வந்து இந்தியாவிடம் போருக்கு பின்னரான காலத்தில் சில வாக்குறுதிகளை அளித்திருந்தது, கொடுத்த வாக்குறுதிகளை இலங்கை நிறைவேற்றவில்லை, அதுவும் பிரதமர் போவாததற்கு ஒரு காரணம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை?
இலங்கை அரசு இந்திய அரசு கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் பிரதமர் வந்து இலங்கைக்கு போவாததுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா பலமுறை இலங்கையினுடைய அதிபர் ராஜபக்ஷ அவர்கள் பிரதமரை சந்திக்கும் பொழுதும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்கும் போதும் சரி, பல முக்கியமான கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம். ஒன்று, நிலங்களை இழந்து தவிக்கின்ற போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய நிலத்தை திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, வடக்கு மாகாண பகுதியிலிருந்து ராணுவத்தை திரும்ப வாபஸ் பெற வேண்டும். மூன்றாவது, புனர்வாழ்வு திட்டத்தை வேகமாக நிறைவேற்ற வேண்டும். அந்த LLRC-னுடைய பரிந்துரைகளை ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை கழகத்திலிருந்து வந்த குழுவினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி கூறினோம். தமிழகத்திலிருந்தும் எங்களுடைய காரைக்கால் பகுதியிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இலங்கை கப்பற்படையினாலும் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் அவருடைய படகுகள் பறிமுதம் செய்யப்படுவதுமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இவையெல்லாம் வந்து இலங்கை இந்தியாவோடு சுமூகமான உறவு இல்லாத நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது.
இந்திய பிரதமர் இலங்கைக்கு செல்லாதது இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்காக இந்திய இலங்கை உறவுகளை பாதிக்க கூடும் அப்படின்னு சில தரப்புல விமர்சனங்கள் வந்திருக்கு. அதை வந்து மத்திய அரசு எப்படி பாக்குது?
இந்தியாவும் இலங்கையினுடைய உறவு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மிக சிறப்பாக இருந்து வந்திருக்கிறது. காமன்வெல்த் மாநாட்டை பொறுத்தவரையில காமன்வெல்த் மாநாட்டில எல்லா காமன்வெல்த் மாநாட்டுகளிலும் பிரதமர் செல்வது கிடையாது. ஆகவே பிரதமர் செல்லாததனால் அதனால் உறவு பாதிக்கும் என்பது அர்த்தம் அல்ல. தமிழ்நாட்டில் உள்ள 6 கோடி தமிழக மக்களுடைய உணர்வு பிரதமர் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்லக்கூடாது என்பது. அந்த உணர்வுகளுக்கு பிரதமர் மதிப்பளிக்க வேண்டும். அதன் அடிப்படையில தான் பிரதமர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். இலங்கை வந்து இந்திய அரசுக்கு வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதற்காகத்தான் பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு செல்லவில்லை என்பது அது உண்மையான காரணம் அல்ல. பிரதமர் பல காரணங்களாலே அங்கு செல்ல முடியவில்லை.
இந்திய பிரதமர் துணை அலுவலக அமைச்சர் வி நாராயணசுவாமி. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளது எந்த வகையிலும் தமக்கு பின்னடைவு இல்லை என்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதை பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் மீண்டும் நியாயப்படுத்தியுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சரும் இந்திய இலங்கை உறவுகள் பாதிக்கப்படாது என்றும் கூறியுள்ளார். இது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இந்திய பிரதமர் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்தே இந்திய தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்குவார் என்றும் மன்மோகன் சிங்கே அனுப்பி வைத்திருக்கின்ற கடிதத்தை இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சேர்ப்பித்திருப்பதாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளாதது தமக்கு தோல்வி இல்லை என்று இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கிறது. உள்நாட்டு அரசியல் காரணங்களாலேயே கொழும்பில் நடக்கும் மாநாட்டில் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளாதிருக்க முடிவு செய்திருப்பதாக இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் பிபிசியிடம் கூறினார். கொழும்பில் நடக்கும் காமன்வெல்த் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாதிருக்க இந்திய பிரதமர் எடுத்திருக்கின்ற முடிவு இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாரிய பின்னடைவாக கருதப்பட முடியுமா என்று பிபிசியின் கொழும்பு செய்தியாளர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே ஜிஎல் பீரிஸ் இந்த பதிலை கூறினார்.
கிசேத் பராஜயமே அப்படி துமார் ஆராதனா கல்லத்தையினோ துமா அவனாங்க அப்படி தாமத் சாத்துட்டு துமா கண்ணு தீரனே இந்தியாவே.
அவரது முடிவு எங்களுக்கு தோல்வி அல்ல. நாங்கள் அவரை அழைத்தோம். அவர் வந்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். மன்மோகன் சிங் வராமல் இருக்க முடிவு செய்திருப்பது எங்களது மாநாட்டின் வெற்றியை பாதிக்காது. அதை நாங்கள் ஒரு பிரச்சனையாகவே கருதவில்லை என்று பிபிசியிடம் கூறினார் ஜிஎல் பீரிஸ். இதனிடையே மன்மோகன் சிங்கின் முடிவுக்கு பல காரணங்கள் இருக்க முடியும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் கூறியிருக்கிறார். எல்லா காமன்வெல்த் மாநாட்டுக்கும் பிரதமர் போவதில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் சல்மான் குர்ஷித் உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார்.
पहले भी बहुत सारे ऐसे कॉमनवेल्थ के बैठकें हुई हैं जिसमें हमारे प्रधानमंत्री नहीं जा पाए हैं. हमको देश के भीतर जो भी गतिविधियां हैं और जो
இதற்கு முன்னரும் பல தடவைகள் காமன்வெல்த் நாடுகளின் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதில் பல முறை இந்திய பிரதமர் கலந்து கொள்ளவில்லை. நாட்டில் இருக்கின்ற நிலைமைகள் அவசியங்கள் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நாட்டில் சில சந்தர்ப்பங்களில் பிரதமர் இங்கிருக்க வேண்டிய தேவையும் உள்ளது. அதன் காரணமாக அவர்கள் போகாமலும் இருந்திருக்கிறார்கள். முன்னொரு சந்தர்ப்பத்தில் குடியரசு துணைத் தலைவர் இந்திய அணிக்கு தலைமையேற்று சென்றிருக்கிறார். அதேபோல வெளியுறவு அமைச்சரும் சென்றிருக்கிறார். எனவே ஒரு கோணத்தில் மட்டும் இந்த முடிவை பார்க்கக்கூடாது என்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் எனினும் பிரதமரின் இந்த முடிவு இந்திய இலங்கை உறவுகளை பாதிக்காது எனவும் தெரிவித்தார்.
इस निर्णय के बाद आगे और कोई श्रीलंका और भारत के बीच में जो भी संबंध रहे हैं उनके आगे कोई
இப்போது இந்த முடிவு வந்துள்ளதால் இனி வரக்கூடிய காலங்களில் இலங்கை இந்திய உறவுகள் பாதிக்கப்படும் என்று கருதக்கூடாது. இனிவரும் காலங்களில் இலங்கை தொடர்பான வேறு ஏதாவது விடயங்கள் வரும்போது அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். எனவே இலங்கையுடனான உறவு என்பதில் எந்த பாதிப்பும் வராது. தேவைப்படும் நேரங்களில் இருதரப்பு உறவுகள் விவகாரங்கள் குறித்து நாங்கள் பேச்சுக்கள் நடத்துவோம் என்றார் சல்மான் குர்ஷித். மன்மோகன் சிங் இலங்கை மாநாட்டில் கலந்து கொள்வாரா இல்லையா என்ற கேள்விகள் வலுத்திருந்த நிலையில் தான் கலந்து கொள்வது உறுதி என்று வெளியுறவு அமைச்சர் குர்ஷித் ஏற்கனவே அறிவித்திருந்தார். போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கின்ற இலங்கை நடத்தும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. இதனிடையே இலங்கைக்கு போகாமல் பகிஷ்கரித்தால் காமன்வெல்த் அமைப்பால் இலங்கையின் களத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் போய்விடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனுடன் அங்கு செல்வதை நியாயப்படுத்தி பிபிசியிடம் பேசினார் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக்.
Well, we are going to say, well, Sri Lanka is in the spotlight, so let's make full use of it being in the spotlight. Rather than sit in London and talk about it, we will be there in Sri Lanka. The Prime Minister is going to visit the North. He will be the first head of government from
India. சர்வதேசத்தின் உன்னிப்பான கவனத்தின் கீழே இலங்கை வந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நாமும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். நாங்கள் இங்கு லண்டனில் இருந்து கொண்டு பேசுவதை விட இலங்கையில் சென்று பேசுவோம். எங்கள் பிரதமர் வடக்குக்கு செல்வார். 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் வடக்குக்கு செல்லும் முதலாவது வெளிநாட்டு அரசு தலைவர் எங்களின் பிரதமராகத்தான் இருப்பார். நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் அங்கு பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்குமான எங்களின் செயற்பாடுகள் பற்றி நாங்கள் பேசுவோம். அது இலங்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிபிசியிடம் தெரிவித்தார் பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இதனிடையே கொழும்பில் காமன்வெல்த் உச்சி மாநாடு நடைபெறும் காலகட்டத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை இந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
காமன்வெல்த் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கைவினை பொருட்கண்காட்சியில் போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களின் கைவினைப் பொருட்களும் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரை கொழும்பில் இந்த கண்காட்சி நடைபெறும். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களின் கைவினைப் பொருட்களே காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு தன்னார்வ தொண்டர் அமைப்பான உலக நண்பர்களுக்கான தேவைகளின் அமைப்பு கூறுகின்றது. தமது அமைப்பினால் பயிற்றப்பட்ட பெண்களின் கைவினைப் பொருட்கள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட உள்ளதாக கூறுகின்றார் உலக நண்பர்களுக்கான தேவைகளின் அமைப்பின் நிறைவேற்று இயக்குனர் ஏ கங்காதரன்.
எங்களுடைய நோக்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு, பெண்களுக்குரிய வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்காக தான் இந்த பயிற்சியை நாங்கள் ஆரம்பித்து அது ஒரு தொழிற்பேட்டை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 100 பெண்களுக்குரிய பயிற்சி வழங்கப்பட்டு இதுக்குரிய உற்பத்தி செய்து கொண்டு வரோம். இந்த உற்பத்தி பொருட்களை வந்து வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
தொப்பி, கைப்பை, கூடை, மேசை அலங்காரம் போன்றோ 25 வகையான பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். பன் புல் என்று அழைக்கப்படும் ஒரு வகை புல்லை கொண்டு உற்பத்தி செய்கிறோம். மூலப்பொருள் வந்து எங்களுக்கு அதாவது உள்ளூரில் கிடைக்கக்கூடியதால் இருக்கிறதால இந்த பொருளை உற்பத்தி செய்கிறது மிகவும் இலகுவாக இருக்குது
என்று கூறிய அவரிடம், காமன்வெல்த் நாடுகளின் பிரதிநிதிகள் கண்காட்சியை பார்வையிடுவதன் மூலம் வெளிநாடுகளில் சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகின்றது.
இலங்கையில நடக்கப்பட்ட யுத்தம் வந்து எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சிருக்கிறதால இதை உற்பத்தி பொருட்களை வாங்குறதுக்கு மிகவும் ஆர்வமாக செயற்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
மட்டக்களப்பில் உள்ள உலக நண்பர்களுக்கான தேவைகளின் அமைப்பின் நிலையம் ஒன்றில் தொடர்ந்தும் போர்னால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கைவினை பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
ராணுவத்தினர் சோர்ந்து நடவடிக்கையால வந்து அதை மறந்து நின்று தாக்குதால கால் ஒன்று இழக்கப்பட்டது. இதுதான் என் போர்னால் ஏற்பட்ட பாதிப்பு.
நானும் போராட்டத்தில் இருந்தேன், நான் அவரும் போராட்டத்தில் இருந்தவர். இப்ப வந்து அவர் தொடர்பு இல்லை. நாங்கள் ஓமந்தையில வச்சு ராணுவத்தோட ஒப்படைச்சினாங்க. 9 வரை கிளோ ஒப்படைச்சினாங்க. தகவல் எதுவுமே இல்லை எங்களுக்கு. அது பிறகு இப்ப நாங்கள் இந்த சுயதொழில் செய்து கொண்டிருக்கிறோம். கைவினை பொருட்களை செய்து கிடைக்கிற வருமானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
காமன்வெல்த் மாநாட்டு கண்காட்சியில் தங்களின் பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்படுவது குறித்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள். வன்னி இறுதிக்கட்ட போரில் இராணுவத்திடம் சரணடைந்து பின்னர் காணாமல் போனதாக கூறப்படும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவரின் மனைவி சிவகுமார் மதிவதனி,
உண்மையாவே இது எங்களுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் நான் சொல்வேன். ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில கடந்த நாங்கள் இப்ப வந்து இந்த பொருட்களை செய்யறவனூடாக வெளி உலகத்துக்கு எங்களுடைய திறமைகள், எங்களுடைய ஆற்றல்கள், எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அதன் ஊடாக நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை, எங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கிற ஒரு பெருமை, மற்றது எங்களை போல மற்ற பெண்களுக்கும் வந்து இது ஒரு பெரும்பாலும் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அது மட்டுமில்ல, வெளிநாடுகள் மற்றது இந்த அமைச்சர்கள் பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட பெண்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சின்னமாக இந்த பொருட்களும் இந்த உற்பத்திகளும் பார்வைக்கு வரும், அல்லது அது எடுத்துக்காட்டப்படும்.
இலங்கை அரசாங்கத்தின் புனர்வாழ்வு நிலையம் ஒன்றில் புனர்வாழ்வு பெற்று விடுதலையான ஜோகமலர் யுத்தத்தில் இடதுகாலை முற்றாக இழந்துள்ளார்.
எங்களுக்கு இங்கே சின்ன சின்ன கண்காட்சிக்கான இடங்கள் எல்லாம் கிடைச்சதுதான். இப்போ கொழும்பண்டைக்குள்ள ஃபேமஸ் ஆன இடம், சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கண்காட்சி நடக்க போகிற இடம். அதனால் அந்த நாங்கள் செய்கிற பொருட்களும் அங்கே கண்காட்சிக்கு வைக்கப்படுறன்றத நாங்களும் நாங்கள் பெருமைப்படுறோம். நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை கூடுதலாக வெளிநாட்டாக்கள் விரும்புகிறதால வெளிநாட்டாக்களுக்கு இந்த கண்காட்சி மூலமாக எங்களோட பொருள் வெளிநாட்டாக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். சந்தை வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம்
என்று கூறும் போர்னால் பாதிக்கப்பட்ட பெண்களை பொறுத்தவரை தங்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் இப்படியான சுயதொழில் வாய்ப்புகள் மூலமே கட்டியெழுப்ப முடியும் என்ற எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுகின்றார்கள்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார். பிலிப்பைன்ஸை தாக்கிய ஹயான் புயலில் இதுவரை 10,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புயலின் தாக்கம் குறித்து தலைநகர் மணிலாவில் உள்ள தமிழர் புஷ்பாகரன் அவர்களிடம் பேசினார் சீவகன்.
இந்த நிலைமையை பார்க்க 10,000 மேல செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். மொத்தம் 10,000 பேருக்கு மேல செஞ்சிருக்காங்க. இன்னும் செட்டாக்குற முதல்ல சின்ன பிள்ளைகள் தான் அடங்குறாங்க. ஏன்னா தண்ணி வந்ததால தண்ணிக்குள்ள சான்றிதான் போய் செஞ்சிருக்காங்க. இந்த சவங்கள் எல்லாம் ரோட்ல கிடைக்குது.
அங்க வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த உணவு விநியோகம், நீர் விநியோகம் எல்லாம் அந்த நிலைமைகள் அப்படி இருக்கு.
சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் சரி சண்டை குடிச்சு கொண்டிருக்காங்க. இந்த சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்கல அங்களுக்கு. ஏன்னா பிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணபடியா உங்களுக்கு கம்யூனிகேஷனும் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பாடு தண்ணியெல்லாம் இல்லை. ஒரு தரும் உதவி இல்லாம இருக்குது அவங்களுக்கு. மெடிசின்கள், ஆன்டிபயோட்டிக் எல்லாம் தேவை அவங்களுக்கு. இதன் நிவாரணம் ஒன்றும் போய் கிடைக்கல.
அரசாங்கம் வந்து ராணுவம் மீட்பு நடவடிக்கைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறதாக சொல்லுது.
அரசாங்கம் சொன்னதான் அரசாங்கம் பிலிப்பின் பிரசிடன்ட் மிஸ்டர் அக்கிலோ அங்க போயிருந்தவர். ஆனா ராணுவம் வந்து அவ்வளவு பெரிய பெருசாக காணல. ஒரு 2-3 பேருக்கு 5-10 பீப்புள் அப்படிதான் இருக்காங்க அங்க ராணுவம்.
அப்ப மீட்பு நடவடிக்கைகள் சரியாக நடக்க இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களா?
மந்தமா இருக்கு மீட்பு நடவடிக்கைகள். ஜனங்கள் சாப்பாடு கஷ்டப்பட்டு கூட போய் மீட்பு நடவடிக்கை எடுப்பாங்க.
சரி, இப்ப இந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? இப்ப மீண்டும் அந்த விமான சேவையில ஆரம்பித்து விட்டதா எப்படி நிலைமை இருக்கின்றன?
போக்குவரத்து அந்த கம்யூனிகேஷன்ல விட சட்டை போடலான்னு நியூஸ்கள் வந்து கொண்டிருக்குது. பாக்கிறதுல இலங்கையில் அடிச்ச சுறாவளியம் கூட இத்தனை மடங்கு வேசமா இருக்கு. ஜப்பான்ல அடிச்ச சுனாமியும் கூட இது மோசமான இருக்குது. அந்த சமர் ஏரியா வந்து சில புவரான சிட்டி, அந்த சிட்டியை சரியா வர்றது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிடிக்குமாண்டு.
தலைநகர் மணிலாவில் உள்ள தமிழர் புஷ்பாகரன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள், பர்மிய தமிழர்கள் குறித்த நெடுந்தொடரின் 10 பாகம். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன். பர்மாவில் தற்போது இருக்கும் தமிழர்களில் மிக பெரும்பாலானோர் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள். 4வது அல்லது 5வது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். ஒரு சில கிராமங்களைத் தவிர தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய சூழல் பெரும்பாலான ஊர்களில் இல்லை. அன்றாட வாழ்வில் பர்மிய மொழியை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழை எழுதவோ பேசவோ தேவையில்லை என்பதால் மொழியின் தேவை பெருமளவு குறைந்துவிட்டது. ரங்கூனில் உள்ள ஒரு அம்மன் கோயிலின் சுற்று பிரகாரத்தில் 5-6 வயது நிரம்பிய தமிழ் சிறுவர்கள் கால்பந்து விளையாடுகின்றனர்.
உன் பேர் என்ன?
சஞ்சி.
நீங்கள் தான் தமிழ் பசங்க தானே? அண்ணா, பர்மிய மொழியில் பேச விளையாடுறீங்க? ஏன் தமிழ் பேசல? தமிழ் தெரியாதா?
தமிழர்கள் முதலில் வந்து குடியேறிய இடங்களில் ஒன்று மோல்மேன். இந்த நகரில் தமிழர்கள் நிறைந்த குடியிருப்பு பகுதியில் வாழும் 20 வயதையொத்த சுமதி பர்மிய பெண்களைப் போல் உடையணிந்திருக்கின்றார். சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்க அவர்களைப் போலவே சந்தனத்தை போன்ற கணக்காவை அரைத்து கன்னத்தில் பூசிக்கொண்டிருக்கின்றார்.
பேசுங்க.
கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் தமிழ்.
ஏன்
படிக்கல? தமிழ் படிக்கல.
இப்போ தமிழ் ஸ்கூல்லாம் வைக்கிறாங்க, இப்போ போய் ஸ்கூலில் கற்றுப்பீங்களா தமிழ்?
இப்போ கற்றுக்கல, வேலைக்கு போட.
என்ன வேலை பார்க்குறீங்க?
பஜாரில் பல துணிக்கரையில்.
உங்கள் பேர்மா?
துளசி.
இங்கே பிறந்ததெல்லாம் இங்கே தான்?
இங்கே பிறந்ததான்.
இப்போ இவங்க யார்?
மாவளுங்க.
இப்போ உங்கள் பெண்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்றாங்க, ஏன்?
அங்கே பெருமாள் நாட்டில் இருந்தே பெருமா பள்ளியிடம் இருந்து இருந்ததுனால அங்கே தமிழ் பேச்சு ஆகுது. நம்ம பள்ளியிடம் வச்சோம், அதுங்க இருக்க மாட்டேங்க. கொஞ்சம் 2வது 3வது மூட்டை தான் இப்போ இருந்துச்சிங்க. அப்புறம் பெருமாள் நாள் பள்ளியிடம் 10வது மூட்டை படிச்சுட்டீங்க.
ரங்கூனில் பல பகுதி நேர தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இங்கெல்லாம் இலவசமாக தமிழ் சொல்லித் தரப்படுகிறது. இருந்தும் தமிழை சரியாக பேச முடியாதோர் பலர்
இருக்கின்றனர்.
வீட்டுல தமிழ்ல பேசுவீங்களா, பர்மால பேசுவீங்களா?
வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் தமிழ் பேசுவாங்க. நாங்க கொஞ்சம் வராது.
நீங்க பர்மால பேசுவீங்களா? தமிழ் படிக்க தெரியுமா? இங்க இருக்கின்ற 50 வயதை தாண்டிய பலர் தமிழின் தொன்மையை அறிந்தவர்களாக, திருக்குறளையும் மற்ற பிற இலக்கியங்களையும் படித்து ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். தமிழர்கள் தமது மொழியை இழந்தால் கலாச்சாரத்தையும் தமது அடையாளத்தையும் இழக்க வேண்டி வரும் என்ற கவலை சமூக பொறுப்புள்ளவர்களின் மத்தியில் காணப்படுகிறது. கால ஓட்டத்தில் தமிழர்கள் பர்மிய சமூகத்துக்குள் வேகமாக கரைந்து வருவதாக கூறுகின்றார் தமிழ் கல்வி வளர்ச்சி மையத்தைச் சேர்ந்த செல்வகுமார்.
தமிழ் பேசினா தான் நாங்கள் தமிழர்களை கண்டுபிடிக்க முடியும். அந்த மொழி இழக்கப்பட்டதுனால இவர்கள் தமிழர்கள் கூட பர்மியர்கள் பேசுவதனால இது என்ன இனத்தை சேர்ந்தவர்களோ, தெலுங்கர்களோ, இல்லை வடநாட்டுக்காரர்களோ இப்படின்னு சொல்லி தமிழர்களே தமிழர்களை சந்தேகப்படாத அளவுக்கு உள்ள நிலை இங்கே உருவாகியிருக்கு. தமிழ் பேசுவதற்கு வெட்கப்படுகின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் பேசுவதற்கு வெட்கப்படுகின்றார்கள். பர்மிய பள்ளி, பர்மிய கல்லூரிங்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் பர்மியர்கள், இப்படி வந்து எல்லாம் பர்மியர் என்பது. வீட்டில் தமிழ் பேச பெற்றோர்கள் அவர்களுடன் ஒத்துழைப்பதில்லை.
பர்மிய அரசின் விண்ணப்பங்களில் கூட தம்மை தமிழர்கள், இந்திய வம்சாவளிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள பலர் தயங்குகின்றனர். ஹிந்துக்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளவே முனைகின்றனர். தமிழ் தெரியாத ஒரு தலைமுறையே இங்கே வந்துவிட்டதாக வருத்தப்படுகின்றார் பத்திரிகையாளர் நைனார் முகமது.
தமிழ் கற்றுக்கொள்ளணுங்கக்கூடிய ஆர்வம் பொதுப்படையாக இந்திய மக்களிடத்தில் குறைஞ்சிருக்கு. ஹிந்தி பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹிந்தி பேசாதுங்க, பர்மிஸ் தான் பேசும். ஒரு சமயம் மோல்மெயிலிருந்து லோக்கல் ட்ரெயினில் தமிழ் பெண்களாக இருந்தது. அந்த தமிழ் பெண்களை பார்த்து நான் தமிழ்லே பேசினேன். அதிக சொல்லுறீங்க கம்மியாக பியோர ஜகா பாமா நாமளே நீங்கள் சொல்கிற பாஷை ஒன்றுமே எங்களுக்கு புரியலை அப்படின்ட்டு. இருக்கிறது எல்லாம் தமிழ் பொட்டு வச்சுருக்குங்க, சேலை கட்டி இருக்குங்க, நம்ம தமிழ் பெண்கள் இப்படி இருப்பார்களோ அப்படியே இருக்குங்க, ஆனால் தமிழ் தெரியலை.
பர்மாவில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. பர்மிய மொழி 65% மக்களால் பேசப்படுகிறது. அதுவே தேசிய மொழியாகவும் இருக்கிறது. ஷான், கரேன், கச்சின், மோன் போன்ற மொழிகளையும் கணிசமானோர் பேசுகின்றனர். ஆனால் இவை பள்ளிகளில் பயிற்று மொழிகளாக இல்லை. இங்கே மோன் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் பர்மிய வகுப்புகள் நடக்கின்றன. பர்மாவில் சிறுபான்மையினர் இருக்கின்றனர். இவர்கள் இந்த நாட்டிலேயே பிறந்தவர்கள், இந்த நாட்டின் பூர்வகுடிகள். ஆயினும் பர்மாவின் பயிற்சி மொழியாக பர்மிய மொழி மட்டுமே இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரை இது பல சிக்கல்களை தோற்றுவித்திருக்கிறது. அறுபதுகளில் இராணுவ ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழ் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. தமிழ்நாட்டிலிருந்து பொழுதுபோக்கு பத்திரிகைகளை இறக்குமதி செய்வதிலும் சிக்கல்கள் தோன்றின. இதனால் தமிழ் படிக்க முடியாத சூழல் பல தசாப்தங்களுக்கு நாட்டில் நீடித்திருந்தது. பர்மியர்கள் சூழ வாழ்ந்த பல தமிழர்களுக்கு வீட்டுக்கு வெளியே தமிழை பேச போதுமான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நகர்ப்புறங்களில் வாழும் படித்த ஓரளவுக்கு வசதி படைத்த சிலர் தமிழ் மீது கொண்ட காதலால் தனி ஆசிரியர்களை அமர்த்தி தம் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தனர்.
பிறந்ததுல அவங்க அப்பா வந்து வீட்டு மேலே தமிழில் தான் பேசணும்னு சொன்னாங்க. தோட்டம் வெளியே போனால் தான் பெருமா மொழி பேசிட்டோம். மூணு பிள்ளையும் அதே மாதிரி அதுவும் தமிழில் தான் பேசியிருக்கு. ரெண்டு பேரும் கலந்து பேசி வச்சுருக்கோம். கல்யாணம் செய்யும் போது நல்லா தமிழை படிக்க வைப்போம், பெருமா மொழியை நல்லா படிக்க வைப்போம், இங்கிலீஷும் படிக்க வைப்போம்.
இப்போ அதை நிறைவேற்றின மாதிரி சந்தோஷம் இருக்கா?
ஒரு பிள்ளை பட்டம் கடிச்சிட்டு இன்னொரு பிள்ளையும் பட்டம் கடிக்க போகுது. இப்போ 3வது வருஷம் படிச்சுட்டு அடுத்த பிள்ளை இப்போ 10வது கடைக்குட்டி பிள்ளை.
தமிழை தொடர்ந்து கற்காதன் காரணமாகவும் தொடர்ந்து தமிழில் பேசாதன் காரணமாகவும் பலரால் தமிழில் உரையாடக்கூட முடிவதில்லை. ஆங்கிலத்தையும் பர்மிய மொழியில் பள்ளி பாடங்களையும் கற்க வேண்டிய நிலையில் உள்ள மாணவர்கள் பெற்றோரின் வற்புறுத்தல் காரணமாகவே பெரும்பாலும் தமிழ் படிக்கின்றனர். தமிழை ஒரு சுமையாகவே அவர்களில் பலர் கருதுகின்றனர்.
ஃபர்ஸ்ட்லி நாங்கள் வீட்டில் தமிழ் பேசுவோம், வீட்டில் எல்லாரும் தமிழ் பேசுவாங்க. ஆனால் வெளியில் போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த என்வாரன்மெண்ட் எல்லாமே பர்மா, சைனீஸ், வேறு நேஷனாலிட்டிஸ். அதனால் தமிழ் பேசணும்னு அந்த அசென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்னே ஒன்றும் இல்லை. அப்புறம் பள்ளிக்கூடம் போன உடனே இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் பமிஷில் சொல்லிக் கொடுப்பாங்க. டைம் அதிலே போயிடும்.
உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா?
எஸ்ஸேஸ் மாதிரி எழுத தெரியாது, பேர்லாம் எழுத தெரியும்.
சரி, இப்போ நீங்கள் அதை பற்றி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது தமிழ் படிக்கலன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது ஒரு பெரிய விஷயமா தெரியல உங்களுக்கு?
கில்ட்டி, ஐ ஃபீல் கில்ட்டி ஃபார் தட். தமிழ் படிக்க தெரியணும், எழுத தெரியணும்னு ஆசையாக இருக்குது.
விவசாய கூலிகளாக கடைகளில் வேலை செய்பவர்களாக இருந்த பெரும்பான்மை தமிழர்களால் பொருளாதார சூழல் காரணமாக தம்முடைய குழந்தைகளுக்கு தமிழை கற்பிக்க முடியாமல் போய்விட்டது. பலர் வீட்டிலும் பர்மிய மொழியையே பேசியதால் தமிழ் மொழியை பேசும் வாய்ப்பு வெகுவாக குறைந்து போய்விட்டது. கோயில்களில் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருவற்பாவையும் சிறிது கற்றுக்கொள்வதுடன் பலரின் தமிழ் கல்வி முற்றுப்பெறுகிறது. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் தமிழினி மெல்லச்சாகும் என்று கவலையடைந்துள்ள சிலர் மொழியை வளர்க்க தற்போது பல முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இது குறித்து அடுத்த பாகத்தில் பார்ப்போம். தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் நெடுந்தொடர் கேட்டீர்கள்.
நிறைவாக விளையாட்டுச் செய்தி ஒன்று. உலக சதுரங்க பட்டய போட்டியின் 2வது ஆட்டமும் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்துள்ளது. இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சன் ஆகியோரிடையே சென்னையில் நடைபெற்று வரும் உலக சதுரங்க போட்டியின் 2வது ஆட்டம் இன்று நடைபெற்றது. இதில் முதல் நகர்வை வெள்ளை காயை வைத்து விளையாடிய ஆனந்த் செய்தார். அடுத்து மேக்னஸ் கார்ல்சன் அதிரடியாக முன்னெடுத்த நகர்வு ஆனந்தை சற்று அதிர வைத்தது என்று சதுரங்க விளையாட்டு விமர்சகர்கள் கூறியுள்ளார்கள். இன்றைய போட்டியில் 25 நகர்வுகளுக்கு பிறகு இருவரும் வெற்றி தோல்வியின்றி ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தனர். இன்றைய போட்டியில் 25 நகர்வுகளுக்கு கார்ல்சன் 25 நிமிடங்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் அதே அளவுக்கான நகர்வுக்கு ஆனந்திற்கு 42 நிமிடங்கள் தேவைப்பட்டது. 2 போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இருவரும் தலா 1 புள்ளியை பெற்றுள்ளார்கள். 12 போட்டிகளை கொண்ட இந்த உலகப் போட்டியில் இன்னும் 10 ஆட்டங்கள் எஞ்சியுள்ளன. அடுத்த போட்டி இந்த மாதம் 12 தேதி நடைபெற உள்ளது என்கின்ற இந்த தகவல்களுடன் நேயர்களே இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.